அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று புனித கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியாள் எவ்வாறு தன்னை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு உகந்த விதத்தில் தன் வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டாரோ, அதுபோல அவளுடைய பிள்ளைகளாகிய நாமும் இறைவனின் பாதையில் வழிநடக்க இந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாவல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். அவியானவரே என்னை பலப்படுத்தும், அவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை
மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 1-5 முடிய. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 144,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒழித்தது. அந்த 144,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாய் நின்று பொய்யே வந்ததில்லை. ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அகிலம் என்னும் அன்பில் சிறக்க அடைக்கலம் நீ, மகிழ்ச்சி என்று மண்ணில் நிலைக்க அடைக்கலம் நீ, உறவு என்று உயிர்ப்படைய அடைக்கலம் நீ, உலகம் முழுதும் உன்னில் இணைப்பாய் அடைக்கலம் நீ. அகிலம் என்றும் அன்பில் சிறக்க அடைக்கலம் நீ, மகிழ்ச்சி என்று மண்ணில் நிலைக்க அடைக்கலம் நீ, உறவு என்று உயிர்ப்படைய அடைக்கலம் நீ, உலகம் முழுதும் நினைப்பாய் அடைக்கலம் நீ. அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ அருஞ்சுவை நீ, அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ அருஞ்சுவை நீ. உலகம் என்னை வெறுத்திட்டாலும் உறவு என்னை அறுத்திட்டாலும் உறவாய் என்னை உயிர் தருவாய் அடைக்கலம் நீ. உலகம் என்னை வெறுத்திட்டாலும் உறவு என்னை அறுத்திட்டாலும் உறவாய் என்னை உயிர் தருவாய் அடைக்கலம் நீ. சோகம் என்னை புடமிட்டாலும் தோல்வி என்னை துரத்திட்டால் அன்பனாக தோள் கொடுப்பாய் அடைக்கலம் நீ. அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ அருஞ்சுவை நீ, அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ அருஞ்சுவை நீ. அகிலம் என்றும் அன்பில் சிறக்க அடைக்கலம் நீ, மகிழ்ச்சி என்று மண்ணில் நிலைக்க அடைக்கலம் நீ, உறவு என்று உயிர்ப்படைய அடைக்கலம் நீ, உலகம் முழுதும் இணைப்பாய் அடைக்கலம் நீ. அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ அருஞ்சுவை நீ. Alleluia, 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 ஹல்லேலூயா. விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது கிறிஸ்து இன்று நம் அனைவருக்கும் வழங்குகின்ற வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை காட்டுக்கு அரசனான சிங்கம் காட்டிலே இருந்த அனைத்து விலங்குகளையும் கூப்பிட்டன. அந்த சிங்கம் தன் குகைக்குள் வந்த அந்த எல்லா மிருகங்களையும் பார்த்து, என்னுடைய குகை எப்படி இருக்கிறது என்று முதலிலே புலியை பார்த்து கேட்டார். அந்த குகை முழுவதும் ஒரே நாற்றம் எடுத்தது. பல்வேறு எலும்பு துண்டுகள், விலங்குகளின் சதைகள் இவையெல்லாம் அங்கும் இங்கும் கிடந்தன. எனவே குகை முழுவதும் ஒரே நாற்றம் அடித்தது. இந்த குகை எப்படி இருக்கிறது என்று காட்டுக்கு அரசன் சிங்கம் கேட்டவுடனே, புலியை பார்த்து கேட்டவுடனே, புலி பார்த்தது, இந்த குகை ஒரே நாற்றம் அடிக்கிறது, இந்த குகை சுத்தமாகவே இல்லை என்று புலி பதில் சொன்னது. இதை கேட்ட சிங்கத்திற்கு கோபம் வந்துவிட்டது. என் குகையை பார்த்து நீ நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லுகிறாயா என்று சொல்லி ஓங்கி ஒரு அறை விட்டது அந்த புலிக்கு. புலி கத்திக்கொண்டே போய்விட்டது. இப்பொழுது மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்து யாரை கூப்பிடுவாரோ, நம்ம என்ன பதில் சொல்வதோ என்று தயங்கி நிற்கின்றன. இப்பொழுது அந்த சிங்கம் குரங்கை கூப்பிட்டது. குரங்கே, இங்கே வாரும், என்னுடைய குகை எப்படி இருக்கிறது என்று அந்த குரங்கை பார்த்து கேட்டது. குரங்கு பார்த்தது, ஏற்கனவே புலி குகையினுடைய உண்மையான நிலையை சொல்லி அடி வாங்கியது. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம நல்லதை சொல்லுவோம், நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி குரங்கு அந்த சிங்கத்தை நோக்கி, ஐயா, உங்கள் குகை ஒரே வாசனையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது என்று குரங்கு சொன்னது. இதை கேட்ட சிங்கத்திற்கு கோபம் வந்துவிட்டது. குரங்கையும் ஓங்கி ஒரு அறை விட்டது. குரங்கு கத்திக்கொண்டே ஓடியது. உடனே மற்ற மிருகங்களெல்லாம் நடுநடுங்கி கொண்டிருந்தன. என்னையா, உண்மையை சொன்னாலும் அடிக்குது, பொய்யை சொன்னாலும் அடிக்குது, அடுத்து நம்மளை கூப்பிட்டால் என்ன பதில் சொல்வது என்று ஒவ்வொரு மிருகமும் பயந்து கொண்டு இருக்கின்ற பொழுது சிங்கம் அந்த கூட்டத்தில் இருந்த நரியை பார்த்து கூப்பிட்டது. இங்கே வா, நீ சொல், என்னுடைய குகை எப்படி இருக்கிறது என்று நரியை பார்த்து கேட்டது. நரி ஒரு கணம் யோசித்தது. உண்மையை சொல்லி புலி அடி வாங்கியது, பொய்யை சொல்லி குரங்கு அடி வாங்கியது, நம்ம என்னத்தை சொல்லுவது? நரி தந்திரம் என்று சொல்லுவோம் அல்லவா. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துவிட்டு நரி சொன்னது, ஐயா, எனக்கு ஜலதோஷம் பிடித்து விட்டது, அதனால் எனக்கு மூக்கில் வாசனையே எதுவுமே வரவில்லை என்று சொல்லி இந்த நரி தப்பித்து கொண்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலக இது இப்படித்தான் இருக்கின்றது. உண்மையின்படி நடந்தால் நமக்கு துன்பம் வரும் என்று பொய்யை கூறி ஒரு சிறிதளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று பொய்யை சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இரண்டும் கட்டாம் நிலையிலே இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது போராட்டம். இந்த போராட்டத்தில் நாம் எப்பொழுதும் நல்லதை செய்ய துணிந்து நிற்க வேண்டும். அதற்காக எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய அருள்வாக்கு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இந்த நாட்களில் நாம் திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். முதல் வாசகமாக யோவான் எழுதிய திருவழிபாட்டிலே இருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த திருவழிப்பாடு யோவான் நற்செய்தியாளர் இயேசுவுடைய அந்த தொடக்க காலத்திலே, அந்த தொடக்க திரு அவை காலத்திலே பல்வேறு வேத கலாவணைகளுக்கு உள்ளான பொழுது அந்த மக்களை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுக்கு மறைமுகமாக சில அடையாளங்கள், அற்புதங்கள் இவற்றை சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். இப்படி உறுதிப்படுத்தி நீங்கள் இந்த துன்பத்தில் நிலைத்து நின்றால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி வாகை சூடுவீர்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறியது. இவ்வாறு அந்த வெற்றி வாகை சூடியவர்கள் 144,000 என்று குறிப்பிட்டிருக்கிறது. இது எண்ணிக்கை அளவில் அல்ல, நிறைய பேர் இவ்வாறு கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப எதிர்த்து நின்று, அவர்கள் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவையெல்லாம் எதிர்த்து நின்று இறைவனின் திருவுளத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றியவர்கள். அத்தகைய கூட்டத்தில் நாம் ஒருவராக இருக்க வேண்டும். அந்த கூட்டத்திலே எப்படி வாழ வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகிலே நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலே, உண்மைக்கும் தீமைக்கும் இடையிலே பெரும் போராட்டம் நடக்கின்றது. இந்த போராட்டத்திலே நாம் நிலைத்து நின்று எதிர்த்து போராடி இறுதியில் வெற்றி வாகை சூட தயாராக இருக்க வேண்டும். இதைத்தான் நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. நற்செய்தியிலே நாம் அடிக்கடி கேட்ட ஒரு அருமையான பகுதி நமக்கு தரப்பட்டது. இயேசு கோவிலுக்கு செல்லுகிறார். அங்கே காணிக்கை போடுவதை கூர்ந்து கவனிக்கின்றார். அங்கே ஒரு ஏழை கைம்பெண், கணவனை இழந்தவள், ஏழையானவள், அவளுக்கு ஆதரவு என்பவர் யாருமே இல்லை. அந்த பெண்மணி கடவுளுக்கென்று போட்ட அந்த ஒரு சிறு காணிக்கையை இயேசு பாராட்டுகின்றார். ஏனென்றால் மற்றவர்கள் எவ்வளவோ செல்வத்தை போட்டார்கள், ஆனால் மற்றவர்களெல்லாம் உள்ளதை கொடுத்தார்கள், ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணோ உள்ளத்தை கொடுத்தார். தனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், இயேசு வாழ்ந்த காலத்திலே கைம்பெண்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமான நிலை. அதுவும் இவள் ஒரு ஏழை கைம்பெண், ஏழையானவள், அவாவே பல கஷ்டங்களை துன்பப்பட்டவள், அந்த துன்பத்தின் மத்தியிலும் கடவுளை மறக்காதவள், தன் வாழ்க்கைக்கு வழித்துணையாக இருக்கின்றவர் அந்த ஆண்டவர் என்பதை தன் வாழ்க்கையில் உறுதியாக உணர்ந்த காரணத்தினால்தான் அவள் ஆலயத்திற்கு சென்று தன் காணிக்கையை செலுத்துகின்றாள். இவள் காணிக்கை செலுத்த வேண்டுமென்ற கட்டாயம் கூட இல்லை. இருந்தாலும் அந்த வறுமையான நிலையிலும் கடவுளை நினைத்து பார்க்கின்றார். ஆனால் மற்றவர்கள் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்றார்கள். அந்த காணிக்கை செலுத்துவது பல காரணத்தின் அடிப்படையில் இருக்கலாம். ஒருவேளை கடவுள் நம்மை தண்டிப்பார் என்கின்ற பயத்தினால் இருக்கலாம், அல்லது சட்டம் சொல்லுகிறது, சட்டத்தின்படி நடக்கவில்லை என்றால் அது ஒரு பெரிய தவறு என்று ஏதோ ஒரு சட்டத்திற்காக அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் இவ்வாறு தன்னிடம் இருப்பதை ஏதாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவளுடைய உள்ளத்தை இயேசு பாராட்டுகின்றார். இந்த உள்ளம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக தேவை. நாமும் நம்முடைய வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகிறோம், ஆண்டவனை நோக்கி ஜெபிக்கின்றோம், நம்முடைய மனநிலை என்ன? நாம் அதை தருவேன் இதை தருவேன் என்று சொல்லுகிறோமா, அல்லது உண்மையிலேயே என் உள்ளத்தை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றேனா? ஏனென்றால் உள்ளத்தை தருவதுதான் உன்னதமான காணிக்கை. இதைத்தான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் பல வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகிறோம், அருட்சாதன கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய மனநிலை என்ன? நம்முடைய மனநிலை பயத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது ஏதாவது நாம் போனால் கடவுள் கொடுப்பார் என்கின்ற மனநிலை இருக்கின்றதா? இவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால் சில சமயங்களில் அது ஒரு உண்மையான வழிபாடாக இருக்காது. நாம் உண்மையிலேயே கடவுள் கோவிலுக்கு சென்றால் நமக்கு இதை தருவார் என்று கடவுளோடு பேரம் பேசுவதற்காக நாம் கடவுளுக்கு கோவிலுக்கு செல்வது கிடையாது. அதே போல சில சமயங்களிலே நாம் உள்ளதை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து, இறைவா நான் உம்மை சார்ந்து இருக்கின்றேன், உம்மையன்றி என்னால் வாழ முடியாது என்று உணர்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் உன்னதம் பெருகுகின்றது. அத்தகைய வாழ்க்கை நம்மிடம் வேண்டுமென்றுதான் நாம் கேட்கின்றோம். பல சமயங்களிலே நாம் பயத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவரை நாடி செல்லுகின்றோம். ஆண்டவர் நம்மை தண்டித்து விடுவாரோ, நமக்கு ஏதாவது நோய் நோக்காடுகளை கொடுத்து விடுவாரோ என்கின்ற பய உணர்வு நம்மை பலரை வாட்டி வதைக்கின்றது. அதன் காரணமாக கூட நாம் இறைவனை நாடி செல்லலாம். அது உண்மையான மனநிலை அல்ல. அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு பய உணர்வு தொடக்கத்தில் இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நம்ம வீடுகளையெல்லாம் எடுத்துக்கொண்டால், பிள்ளைகளை வளர்க்கின்றோம். சில சமயங்களிலே பிள்ளைகளுக்கு ஒரு பயத்தை மூட்டித்தான் தொடக்கத்தில் வளர்க்க வேண்டும். ஆனால் அந்த பயத்தை காட்டியே கடைசி வரை அவர்களை வழிநடத்தினோம் என்றால் அது அவர்களை உண்மையான சுதந்திரமான வாழ்வுக்கு இட்டு செல்லாது. அதை நாம் முதலிலே நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு சான்றாக, ஒரு பிள்ளை, ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளை, அது வழக்கமாக மாலையிலே வகுப்பு பள்ளியை விட்டு வீட்டுக்கு வந்தால் உடனே விளையாட சென்று விடும். விளையாட சென்று விட்டு வெகு தாமதமாக வீட்டிற்கு வரும். 6:30 7 மணிக்குத்தான் வீட்டுக்கு வரும். அதற்குள் அந்த குழந்தை ரொம்ப சோர்வடைந்து விடும். எனவே சாப்பிட்டு விட்டு உடனே படுத்து விடும். ஆகவே வீட்டு பாடங்களை சரியாக செய்ய முடியாது. இந்த தாயானவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தால் அந்த பிள்ளை திருந்துவதாக இல்லை. ஆகவே அந்த குழந்தையை திருத்துவதற்காக ஒரு சின்ன பயத்தை கொடுக்கிறார். நீ வந்து சாயந்தரம் 6 மணி ஆனால் வெளியிலே விளையாடப் போகாதே, 6 மணிக்கு பிற்பாடு ஏதோ ஒன்று தெரிகிறதாம், அது வந்து நிறைய பிள்ளைகளை கடித்து சாப்பிட்டு விட்டதாம், ஆகவே நீ வந்து 6 மணி ஆனால் வீட்டுக்கு வந்து விடு என்று இந்த தாயானவள் அந்த குழந்தையை நல்ல வழிப்படுத்துவதற்காக ஒரு பயத்தை கொடுக்கின்றாள். இப்பொழுது அந்த குழந்தை ரொம்ப பயந்து கொஞ்சம் இருட்டினால் போதும், விழுந்தடித்து வீட்டுக்கு வந்துவிடும். 6 மணிக்கு வந்துவிடும். தாய்க்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தை வளருகிறது, 10ஆம் வகுப்பு படிக்கின்றது. சரி, தொடக்கத்தில் தான் இந்த பிள்ளையை சரிவர வழிநடத்துவதற்காக ஒரு பயத்தை கொடுத்தோம், இனிமேலாவது நாம் இவ்வாறு அந்த பயத்தை கொடுக்கக்கூடாது என்று அந்த தாய்க்கு தெரியவில்லை. என்ன செய்கின்றால், 10 மணி ஆனவுள்ளே அவன் திரும்பி அவன் வீட்டுக்கு ஓடி வந்து விடுகிறான். ஒரு நாள் மாலையில் அந்த தாய்க்கு தலைவலி. எனவே கடைக்கு சென்று நீ எனக்கு தலைவலி தைலம் வாங்கி கொண்டு வா என்று 10ஆம் வகுப்பு படிக்கின்ற தன் பிள்ளையை அனுப்புகின்றாள். அவன் சொல்லுகிறான், அம்மா நீதானே சொல்லியிருக்கிறாய், 6 மணி ஆனால் வெளியிலே ஏதோ ஒன்று திரிகிறது, அது கடித்துவிடும் என்று, ஆகவே நான் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றான். இப்பொழுது தாய் நினைக்கின்றாள், சரி இப்பொழுதாவது அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே உன்னை நெறிப்படுத்துவதற்காக நான் அப்படி சொன்னேன் என்று பயத்தை நீக்குவதற்கு பதிலாக இன்னொரு பயத்தை உருவாக்குகின்றார். என்ன சொல்லுகின்றார், மகனே நீ வா, உன்னுடைய கையிலே ஒரு கயரை கட்டுகின்றேன், இது வந்து மந்தரித்த கயர், இதை கட்டியிருந்தால் எதுவும் ஒன்றும் செய்யாது, நீ போய் எனக்கு தலைவலி மருந்து வாங்கி கொண்டு வா என்று அனுப்புகிறாள். அவனும் போய் வாங்கி வருகிறான், வளருகிறான். இப்பொழுது வாலிபனாக வந்துவிட்டான். 21 வயது நிரம்பி விட்டான். இப்பொழுது அவன் வெளியிலே தைரியமாக போவான். ஏனென்றால் அவன் கையிலே கயிறு கட்டி இருக்கிறான். ஆகவே வெளியிலே போனவன் எப்பொழுதும் பயம் வந்தால் உடனே கயிறை தொட்டு தன் உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுவான். ஆனால் ஒரு நாள் ஏதோ குளிக்கும் போதோ எப்பொழுதோ அந்த கயிறு அறுந்து கீழே விழுந்து விட்டது. இவன் கவனிக்கவில்லை. ஆகவே ஒரு நாள் இவன் இரவிலே மாலை வேளையிலே செல்லுகின்ற பொழுது இருட்டி விட்டது. உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது. கையை தொட்டு பார்த்தான், கயிறு இல்லை. ஆக மாலையாகிவிட்டது, கயிறு இருக்கணும், கயிறு இல்லை என்றால் அது வந்து கொன்றுவிடும் என்று மயங்கி கீழே விழுந்து விட்டான். பிறகு அவனை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்து காப்பாற்றினார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சில சமயங்களில் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஊட்டுகின்றோம், நல்ல எண்ணத்தோடு. ஆனால் அந்த பயத்தை நாளடைவில் அவர்களிடமிருந்து அகற்றி அதனுடைய உண்மையான கருத்தை அவர்களிடம் சொல்லி வளர்க்கவில்லை என்றால் அந்த பயம் அவர்களை சுதந்திரமாக வளர விடாது. இதே போலத்தான் நம்முடைய கடவுள் மீது கொண்டிருக்கின்ற பய உணர்வும் நம்மை சுதந்திரமாக வாழ நம்மை வழிநடத்த வேண்டும். ஒருவேளை நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நாம் ஆலயத்திற்கு அடிக்கடி செல்ல வேண்டும், ஆண்டவனை வழிபட வேண்டும் என்ற கருத்திலே நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் ஒருவேளை நமக்கு சில பயமுறுத்துகளை சொல்லியிருக்கலாம், கடவுள் தண்டிப்பார் என்று. ஆனால் அது காலம் செல்ல செல்ல அவர்கள் அதை உணர்ந்து நான் கடவுளுக்கு சுதந்திரமாக என்னை படைத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அந்த கடவுளுக்கு நான் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன் என்று தொடர்ந்து சுதந்திரமாக கடவுளை வழிபட வேண்டும். இவ்வாறு அந்த வழிபடுகின்ற பொழுதுதான் அந்த வழிபாடு இறைவனுக்கு உகந்த வழிபாடாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கை போராட்டத்தில் நாம் நம்மிடம் இருக்கின்ற அந்த ஒரு உள்ளத்தை சுதந்திரமாக கடவுளுக்கு கொடுக்கின்றோமா? எத்தனையோ பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவற்றை நாம் மேற்கொண்டு இறைவனுடைய பாதையில் வழிநடக்கிறோமா என்ற சிந்தனைகளை நம் உள்ளத்தில் தாங்கி சிறப்பாக திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கின்ற நாம், இறைவா, என் வாழ்க்கை போராட்டத்தில் சந்திக்கின்ற துன்பங்கள் மத்தியிலே நான் நிலைத்து நின்று என் உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு உன்னத காணிக்கையை, உன்னத ஒரு எண்ணத்தை என் உள்ளத்தில் பதிய வைத்தருளும் என்று இறைவனை நோக்கி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.
தருவேன் காணிக்கை என்னை முழுமையா